السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الخلق عيال الله، فأحبهم إلى الله أنفعهم لعياله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவ் தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுவா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித இனத்துடைய நிலைமையை ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பாக வைத்திருக்கிறார். மனிதனை கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அல்லாஹ் ஒவ்வொரு நிலைமைகளிலே வைத்து உலகத்துடைய அந்த கட்டத்தை, உலகத்துடைய அந்த வாழ்க்கையை மௌத்தின் மூலம் அல்லாஹ் வாழ்க்கையை முடிக்கிறானே தவிர மனிதனை முடிப்பது கிடையாது. மௌத்தின் மூலம் வாழ்க்கை முடியும், உலகத்துடைய அழியக்கூடிய வாழ்க்கை முடியும், அற்பமான வாழ்க்கை முடியும். ஆனால் மனிதன் அவன் அழிய மாட்டான், முடிய மாட்டான், அவனுக்கென்ற ஒரு அழிவு கிடையாது. கபரிலே வைக்கப்பட்டால் மண்ணோடு மண்ணாகுவார், அது மீண்டும் அந்த சூர் ஊதப்படும் பொழுது எழுப்பப்படுவார், அவருடைய வாழ்க்கை நிரந்தரமானது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற ஆயுளை உலகத்திலே நாம் கழிக்கிறோம். சிலர் சிறுவயதிலே, சிலர்கள் வாலிபத்திலே, சிலர்கள் வயோதிபத்திலே, சிலர்கள் வாழ்ந்தது போதும் மரணத்தை தா என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்ற அளவுக்கு வாழ்க்கை நீடிப்பாக கிடைக்கும். ஆனால் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, யார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும், யார் எத்தனை காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம், நான் எத்தனை வயதிலும் மௌத்தாகலாம், மரணிக்கலாம், என்னுடைய மௌத்தோடு நான் இந்த உலகத்திலிருந்து செல்லலாம், என்னுடைய ஆயுள் முடியலாம், மௌத்துக்கு பின்னால் உலகத்திலே என்னை ஞாபகப்படுத்துவதற்கு எதை விட்டு செல்கிறேன், இதைத்தான் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். மௌத்தோடு கண்ணியமான நமக்கு நன்றாக தெரியும், மௌத்துக்கு பின்னர் உலக அடிப்படையிலே நம்மை மக்கள் ஞாபகப்படுத்துவது மிக குறைவு. என் மையத்தில் கூட 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜனாசாவை அடைக்கப்பட முன்னர் கூட யாரும் சொல்ல மாட்டார்கள், மாஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்தவரனா, இவ்வளவு பெருமதியான வாகனம் ஓட்டியவரனா, இத்தனை கடைகளுக்கு சொந்தக்காரரனா, இவ்வளவு வருமானம் இன்கம் பெற்றவரனா, இப்படி இத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே பெரிய பெரிய பிசினஸ்களை எல்லாம் செய்தவரனா என்று
ஜனாதாவை அடைக்க முன்னர் கூட பேச மாட்டார்கள், அழைக்காம அழ மாட்டார்கள், கஸ்டமர் மாற மாட்டார்கள். ஏமாற்றுகின்ற கஸ்டமர் மாறாக இருந்தால், ஹராத்தை சம்பாதிக்கின்றவர்களாக இருந்தால், மாஷா அல்லாஹ், அது மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய இடம் அல்ல, போய்விட்டார், செக்கை கிழித்து வீசி விடலாம், அலை பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை, கபருக்கு போய்விட்டார் என்று சந்தோஷப்படுவார்களே தவிர அழமாட்டார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, நமக்காக அழுபவர்கள், நமக்காக துவா கேட்பவர்கள், நமக்காக மனதிலே கவலை கொள்பவர்கள், நம்முடைய சமூகத்திற்காக என்ன செய்தோம் என்பதை நினைத்துத்தான் அழுவார்கள். சமூகத்திற்காக இவர் என்ன செய்தார், அவர் ஏழையா பணக்காரனா என்று அழமாட்டார்கள், அவர் படித்தவரா மடையனா என்று அழமாட்டார்கள், அவர் உயர் சாதியா பெரிய குடும்பமா சிறிய குடும்பமா என்று அழமாட்டார்கள், நாட்டாமையாக இருந்தாலும் நாட்டுக்கு என்ன செய்தார் என்று அழுவார்கள், அவர் ஏழையாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அழுவார்கள். மார்க்கத்திலே கண்ணியமானவர்களை புகழுக்குரியது, பெருமைக்குரியது, நாம் பெருமைப்படாவிட்டாலும் நமது மௌத்துக்கு பின்னால் நம்மை நினைத்து அழுகின்ற ஒரு கூட்டத்தை விட்டு செல்பவன் தான் உண்மையான முஸ்லிம். துனியாவுக்காக அல்ல, அதனுடைய அழுகை துனியா இருக்கும் வரைக்கும் தான், துனியாவுடைய அழுகை துனியா இருக்கும் வரைக்கும். சமூகத்துக்காக என்ன செய்தாரோ அது மௌத்து சியாமத்தினால் வரைக்கும் அது நினைவு கூறப்படும். முன்னோர்கள் செய்தார்கள், நபியவர்கள் அதற்கு சிறந்த முன்மாதிரி. நபியவர்கள் பெரிய மில்லியனர் அல்ல, பில்லியனர் அல்ல, ட்ரில்லியனர் அல்ல, ஆனால் மல்டி ட்ரில்லியனர் செய்யாத வேலைகளை செய்துவிட்டு மரணித்தார்கள். மனதிருந்தால் முடியும், ஒவ்வொருவரும் சிந்திப்போம், எனக்கு இத்தனை வயது, இந்த வயதில் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை ஞாபகப்படுத்த என்ன இருக்கிறது. கபர் இருக்கும் மையவாடியில், கபர் இருக்கும் மையவாடியில், அதற்கு வருபவர்கள் தான் சில பேர் அடையாளம் காண முடியாமல் கெஸ் பண்ணி இதுதானாக இருக்கும் என்று கபருடைய துவா உதவிட்டு போவார்கள். இதுதான் என்று சில மையவாடிகளிலே இனம் காண முடியாது. மையவாடி வேறு விடயம், நமது நாட்டில் நமது கபர் இல்லாவிட்டாலும், நம் வெளிநாட்டிலே, நம் மக்காவிலே, மதினாவிலே மௌத்தாகினாலும், இலங்கையிலே நம்மை நினைத்த ஒவ்வொரு நாளும் அழக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கினார்கள் முன்னோர்கள். சிலர்களுடைய ஜனாதாவில் மக்களுடைய அழுகையை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை விளங்கப்பட்டது, மக்களுடைய அழுகையை வைத்து விளங்கப்பட்டது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு ஆட்சியாளர், இரண்டு வருடங்களுடைய ஆட்சி, 99ஆம் ஆண்டு தொடக்கம் 201ஆம் ஆண்டு வரைக்கும் ஹிஜ்ரி கணக்கிலே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். முடித்தார்கள் இளவரசியை, அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மன்னருடைய மகளை முடித்தார்கள். இரண்டு வருட கிலாபத் எப்படியான ஆட்சி என்று படித்திருப்போம், விளங்கி இருப்போம். கண்ணியமானவர்களே, சாதாரண வாழ்க்கை. அவருடைய குடும்பத்துடைய நிலைமை எடுத்துக்கொண்டால், ஒரு நாள் இரவு நேரம் வீட்டுக்கு வருகிறார்கள், ராஜா மன்னருடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், வாயிலே கையை வைத்து வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். மன்னருடைய பிள்ளைகள், ஆட்சி காலம், ஜனாதிபதியுடைய பிள்ளைகள், குமாரர்கள், இளவரசர்கள், குமாரிகள் அழுகிறார்கள். பணிவிடைக்கு பராமரிப்புக்குள்ள பெண்ணிடம் கேட்டார்கள், ஏன் அழுகிறார்கள், ஏன் வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். சொன்னார்கள், அவர்கள் வாயை மூடிக்கொண்டு அழுவது இன்று இரவு சாப்பாட்டுக்கு உங்களுடைய வீட்டில், மன்னரே, ராஜாவே, ஜனாதிபதியே, உங்களுடைய வீட்டில் வெறும் வெள்ளை பூடும் பருப்பும் தான் இரவு சாப்பாடு. அந்த வெள்ளை பூட்டை சாப்பிட்டு அந்த வாடை, அந்த அந்த வாடை வாசம் உங்களுக்கு விளங்காமல் இருக்கத்தான் வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். அழுத காரணம், பசியோடு அரை வயிற்றோடு தந்தையிடம் அழுகிறார்கள். அப்பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மகள்மார்களே, நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு நான் ஒரு விருப்பம் தருகிறேன், நான் ஜனாதிபதி தான், நான் மன்னர் தான், என்னுடைய அதிகாரத்தை வைத்து உங்களுக்கு நீங்கள் மனதிற்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுவதற்கு நான் ஆடம்பரமான உணவுகளை நான் தருவேன். உங்களை ஜொலியாக வாழ வைப்பேன். உலகத்திலே உங்களை துனியாவை கொண்டு என்ஜாய் பண்ண வைப்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு என்னிடம் ஒரு அக்ரிமெண்ட் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு அப்படி தந்து அதனால் நான் நரகம் போக உங்களுக்கு விருப்பமா? ஜனாதிபதியுடைய வீட்டில் டினருக்கு பருப்பு மாத்திரம். இப்படி வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்க்கை என்பதை சொல்ல வருகிறேன். இவருடைய மௌத்து எப்படி அமைந்தது என்பதை சொல்ல வருகிறேன். மயித்து ஜனாதா அடக்க தயாராக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஊரில் உள்ள ஏழைகள், ஊரில் உள்ள அனாதைகள், ஊரில் உள்ள விதவைகள் அழுகிறது போன்று அவர்களுடைய குடும்பத்தார் கூட அழவில்லை. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பிறருடைய வாழ்க்கை எப்படி வாழ வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இவர் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார், இவர்தான் எங்களுடைய குடும்பத்தை இதுவரைக்கும் காப்பாற்றினார் என்றால் என்ன, செலவு தந்தார் என்று எல்லோரும் நினைத்து அழுதார்கள் என்றால் இதுதான் அழுகை. யாரும் இவர் ஜனாதிபதி என்பதை கலவில்லை, இவர் மன்னர் என்பதை கலவில்லை, இவர் ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் பராமரித்தார் என்பதை சொல்லித்தான் ஜனாதிபதியுடைய மையத்து வீட்டில் கூட அழுதார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனை பேருக்கு என்ன சொல்ல முடியும்? இது பணக்காரர்களுடைய வேலை மாத்திரம் அல்ல. என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? எனது வாலிபத்தால் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? எனது படிப்பால் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? எனது ஜொப்பால், எனது உத்தியோகத்தால் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? சிந்திப்போம். என்ன செய்தோம், என்ன செய்தோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாகிறார்கள். முதலாவது கலீஃபா, கலீஃபாவாகி அந்த நாள் அல்லது அடுத்த நாள் அல்லது அந்த அதே நாள் பொறுப்பேற்று கலீஃபாவாகிய அந்த உரையையும் அந்த பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டு செல்கிறார்கள். பாதையிலே கண்ணியமானவர்களே, பாதையில் செல்கின்ற பொழுது சில ஏழைகள் கஷ்டமானவர்கள் பேசிக்கொண்டார்களாம், அபூபக் இதற்கு பின்னால் எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆட்டில் பால் கறந்து தரமாட்டார். இதற்கு பின்னால் அபூபக்கர் எங்களுக்கு ஆட்டின் பாலை கறந்து தரமாட்டார். என்ன விளங்குகிறோம்? கலீஃபாவாக முன்னர் பால் கறந்து கொடுப்பார்கள் மக்களுக்காக. பணக்காரர் 4 கடைகளுடைய சொந்தக்காரராக இருந்த மில்லியனர், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்த வியாபாரி, அந்த காலத்திலே பணக்கார பட்டியலிலே டாப் 10 என்று இன்று போட்டால் யார் இடம் பெறுவார்களோ, அதே போன்று அந்த காலத்திலே டாப் 10 பணக்காரர்களில் ஒருவராக இருந்த அபூபக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய ஆட்டுப்பாலை கறந்து பணிவிடை செய்வார்கள். அபூபக்கர் என கலீஃபாவாக சொன்னார்கள், மக்களே பயப்பட வேண்டாம், நான் கலீஃபாவாகினாலும் உங்களுக்கு ஆட்டுப்பால் கறந்து தருவேன். சொந்த வீட்டில் வேலை செய்வார நம்முடைய ஜனாதிபதிமார்கள், மந்திரிமார்கள், சாதாரண முனிசிபலில் இருக்கின்ற மெம்பர் தன்னுடைய ஷூவை துடைப்பானா, தன்னுடைய வாகனத்தை கழுகுவானா, தன்னுடைய ஒரு ஆடையை கழுகுவானா, தன்னுடைய தான் சாப்பிட்ட பிளேட்டை கழுகுவானா? நமது முனிசிபலில் இருக்கின்ற ஒரு மெம்பர் அன்று முழு உலகத்தையும் ஆட்டி இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்த, அதிகாரத்துக்குள் கொண்டு வந்த கலீஃபாக்கள் ஜனாதிபதியாகிய பின்னர் மக்களுக்கு பால் கறந்து கொடுக்கிறார்கள். மிருகத்திலே ஒரு மூதாட்டி இருந்தார். இன்றுதான் கண்ணியமானவர்களே, முதியோர் இல்லம், அனாதரவு ஆதரவற்ற அனாதரவுக்குள்ளான நாட்டில் அநாத இல்லம் ஓபனேஜ் இருக்கிறது. இன்னும் ஒன்றும் இருக்கிறது தெரியுமா? பெற்றோர்கள் இருந்தும் அநாதைகளாக விடப்பட்ட சிறுவர்களுக்கும் இடம் இருக்கிறது. பெற்றோர்கள் உயிரோடு இருந்தும் அநாதைகள் போன்று விடப்பட்ட சிறுவர்களுக்கும் இன்று பராமரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன என்றால் எவ்வளவு படுமோசமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சொந்த பிள்ளைகளை கூட கணக்கெடுக்காத காலத்திலே, சொந்த பெற்றோர்களை மதிக்காத காலத்திலே, சொந்த பெற்றோருக்கு ஊழியம் செய்யாத இந்த காலத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தும் மன்னராக இருந்தும் ஒரு மூதாட்டி இருந்தார், ஒரு வயோதிக பெண் இருந்தார், யாரும் கிடையாது, குடும்பத்தில் யாரும் கிடையாது, தனியொரு வீட்டில் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் போய் அந்த தாய்க்கு சாப்பாடு, அந்த தாய்க்கு எந்த அளவு வருகிறது என்றால் கண்ணியமானவர்களே, அந்த தாயுடைய மனசலங்களை கூட கிளீன் பண்ணுவார்கள். இயலாத வயது இது, சமூகத்திலே இடம் பிடித்தார்கள். இதற்கு ஈகோ சரி வராது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கின்றவர்களுக்கு தூசியும் கிடைக்காது, பெருமை பிடித்தவர்களுக்கு இது கஷ்டம். இது எந்த தேட்டத்தில் நான் இருந்தாலும் நான் ஒரு மனிதன் என்ற பணிவானவர்களுக்கு தான் முடியும், அப்படியானவர்களுக்கு தான் காலாகாலம் ஒவ்வொரு துறையைக்கு பின்னாலும் மக்களுடைய கண்ணீரும் துவாவும் கிடைக்கும். அதற்குத்தான் நாம் வாழ வேண்டும். இது அபூபக்கர் இல்லாதவர்கள், உமர் இல்லாதவர்கள், யார் டூ தேர்ட் உலகத்திலே டூ தேர்ட் ஆட்சி புரிந்தவர்கள், மூன்றில் இரண்டு பகுதி உலகத்தையும் மூன்றில் இரண்டு பகுதிக்கு ஆட்சி செய்த ஜனாதிபதி, அப்படியான ஒரு பிரசிடென்ட், அப்படியான ஒரு கலீஃபா, அவருடைய வாழ்க்கை அவர் ஜனாதிபதி என்ற அந்த பவரை வைத்து ஆட்சி படைத்தாரா? என்னை மக்களை மட்டம் தட்டினாரா? மக்களுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக மாற்றினாரா? பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றினாரா? பெனமாசிட்டிக்கு சென்று இல்லை. இந்த புதிய ஒரு சுனாமி வெடித்திருக்கிறது, பெனமா பெனமா பேப்பர் அடையுங்கள், வரும் பேப்பர் எல்லாம். ஜும்மா என்பது கரண்ட் சிச்சுவேஷனோடு இணைத்து பேச வேண்டும் என்பதால் சொல்கிறேன். இன்றைய பிரைம் எத்தனையோ நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்மார் எந்த நாட்டிலே, அல்லாஹ்வாலும் உண்மையா பொய்யா டாக்குமெண்ட் இருக்கிறது, எந்த நாட்டிலே அபூபக்கர் அலிலானோ அந்த மூதாட்டிப்பெண்ணு கட்டத்தை செய்தார்களோ, எந்த நாட்டிலே அந்த அபூபக்கர் பால் கறந்து கொடுத்தார்களோ, அந்த நாட்டை சேர்ந்தவர்களுடைய டாக்குமெண்ட்டும் பெணமாவில் இருக்கிறது. என்ன பெணமா தேடி பாருங்கள், அதை பற்றி இங்கு நான் பயன் பண்ண மாட்டேன். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுகின்ற இடம், ஹராத்துக்கு ஹலால் லேபல் ஒட்டுகின்ற இடம், பன்றி இறைச்சிக்கு மாட்டிறைச்சி என்ற லேபலை ஒட்டுகின்ற பணம், சாராயத்துக்கு ஜம்ஜம் என்ற லேபலை ஒட்டுவதால் அது ஹலால் அல்ல. அப்படியான ஒரு ஒரு முசீபத், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, உலக திருடர்கள், இன்டர்நெட்டில் திருடர்கள் எல்லாம், கல்வர்கள் எல்லாம் அகப்பட்டு விட்டார்கள். அந்த சிட்டியிலே நமது நாட்டில் இருந்தும் சிலர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நம்முடைய ஆட்சியாளர்கள் பணம் பறிப்பதே நோக்கம், பிறரை நிர்வாணமாக்கியாவது நான் பங்களா கட்ட வேண்டும், நான் கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் ஜெட் வாங்க வேண்டும், நான் வாகனம் வாங்க வேண்டும். நமது மன்னர்களும் நமது மந்திரிமார்களும் நமது அரசியல்வாதிகளும் எவனுக்கும் பயப்பட வேண்டிய கடமை கட்டுப்பாடு அல்லாஹ்வுடைய கிருபையை நமக்கு கிடையாது. சொல்வதை சொல்லியாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி கண்டால் சைத்தான் நடுங்குவார். லவ் தரக்த ஃபஜ்ஜன் லதரக இப்லீஸ் ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜன். உமர், நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் அந்த பாதையில் உங்களை சைத்தான் கண்டால், இப்லீஸ் கண்டால், என்ன வித்தியாசம்? இபிலீஸ் என்றால் சைத்தான் இனத்துடைய லீடர், தந்தை. அந்த லீடர் கூட நீங்கள் வருகின்ற பாதையில் வராமல் எஸ்கேப் ஆகி விடுவார். அப்படிப்பட்ட இமாந்தாரி, எனக்கு பின்னால் நபி கிடையாது, வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி என்றார்கள். அவ்வளவு குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள், அவ்வளவு டேலண்ட் உள்ளவர்கள், ஈமான்தாரி, தக்குவாதாரி, ஆட்சியாளர், வீரர். ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் கண்ணியமானவர்களே ஊர் சுட்டுவார்கள், ஊர் சுட்டுவார்கள். தெரிஞ்சிருக்கோ நான் எந்த அளவு இருக்கிறேன்? என்னுடைய மனைவிக்கு கூட நான் கஜிம செய்கிறேனா? என்னுடைய பெற்றோர்களுக்கு கஜிம செய்கிறேனா? என்னுடைய வீட்டில் கூட நான் இந்த வேலையை செய்கிறேனா? இதனுடைய ஒரு வீதமாவது வீட்டுக்குள் செய்கிறேனா என்று சிறுவர் தொடக்கம் பெரியவர் உரைக்கு பார்ப்போம். ஜனாதிபதி போகிறார், லாம்பு லேம்ப் கொண்டு பத்துகிறது, குப்பி லாம்பு போய் பார்க்கிறார். தெரிந்த நிகழ்வு தான், புதிதாக உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லவில்லை, எல்லாம் தெரியும். எந்த அளவு லெசன் பாடம் படித்தோம், எந்த அளவு பிராக்டிக்கலில் கொண்டு வந்திருக்கிறோம், அவருடைய தூசிக்கும் நாம் தகுதி இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தூசிக்கும் இந்த காலத்தில் ஒரு ஆட்சியாளன் கூட, அவன் சூப்பர் பவரை ஆட்சி செய்யலாம், அவன் எந்த நாட்டை ஆட்சி செய்யலாம், அவன் எவ்வளவு வெப்பன் பவர் உள்ளவனாக இருக்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலில் படுகின்ற தூசியை கூட அவனால் நெருங்க முடியாது. நாம் யார்? ஐந்து பேருடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரி நாம் செய்யாவிட்டால், நமது குடும்பத்தில் நாம் இடம் பிடிக்காவிட்டால், நமது பிள்ளையுடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்காவிட்டால், நமது மனைவியுடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்காவிட்டால், கணவனுடைய உள்ளத்தில் மனைவி இடம் பிடிக்காவிட்டால், நமது நல்ல குணத்தை நினைத்து அதற்குரிய மனைவிமாரும் கணவன்மார்களையும் தான் நாம் விட்டு செல்ல வேண்டும். போய்விட்டாரே, செலவுக்கு பணம் இல்லை என்று அழுவது உங்களுக்காக அல்ல, பணத்துக்காக. போய்விட்டார், எங்களுக்கு வாகனம் இல்லை என்று அழுவது உங்களுக்காக அல்ல, வாகனத்துக்காக. நமக்காக அழ வேண்டும். நாம் லொஸ்ஸாகலாம், நமக்காக அழ வேண்டும். கனிமணல் உமர் போய் பார்க்கிறார்கள், ஒரு பெண்மணி, சின்ன சின்ன குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, பானை இருக்கிறது, ஏதோ அகப்பையால் சிந்திக் கொண்டிருக்கிறார். கேட்டார், என்ன யார் இவர்கள்? பிள்ளைகள் அழுகிறார்கள், பசி, பட்டினி, எத்தனையோ நாள் உணவில்லை, குடிசை வீடு, ஏன் சட்டியிலே பானையிலே என்ன சமைக்கிறாய்? ஒன்றும் சமைக்கவில்லை, பிள்ளைகளுக்கு ஷோ காட்டிக் கொண்டிருக்கிறேன், சும்மா தீன் காட்டுகிறேன். என்ன தீன்? கற்களை புரக்கி சாப்பாடு போன்று பானையில் போட்டு தண்ணீரை நிறைத்து கிண்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தூங்கி விடுவார்கள், சாப்பாடு தயாராகின்ற என்ற அந்த ஆறுதலில். அதற்கு பின்னால் அந்த பெண் பேசுகிறார், பாருங்கள் நபரே, மனிதரே, சகோதரரே, இந்த உமர் என்ற ஒரு ஆட்சி செய்கிறார். இந்த குடிசையில் நாங்கள் படுகின்ற பாடு, இங்கு நாம் சாப்பாடு இல்லாமல் கல்லை வேக வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை தூங்க வைப்பதற்காக. இந்த நிலைமை அவருக்கு தெரியாதா? அவர் ஏதங்களை கணக்கெடுக்காமல் இருக்கிறார் என்று உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடமே உமர் ரலி அல்லாஹு அன்ஹு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். நாம இருந்தால் எப்படி? சத்தி கேட்டால் கழுத்து போகும். ஆர்டிக்கல் எழுதினால், மீடியா பத்திரிகையாளர் எழுதினால், பத்திரிகையாளர் இனம் தெரியாதோரால் கடத்தப்பட்டார். ஜிங்கரும் மலைக்குமாரும் அல்ல, உன்னுடைய சகாக்கள். ஏன் உனக்கு எதிராக எழுதினார் என்பதனால், உனக்காக மீடியாவில் பேசினார் என்பதனால் கடத்தினாய். எத்தனையோ பேரை இழந்திருக்கிறோம் நாட்டில், உலகம் எத்தனையோ பேரை இழந்திருக்கிறது. நேர்மையான மீடியாக்காரர்களை, நேர்மையான பத்திரிகையாளர்களை. ஒரு சாதாரண பெண் குடிசையிலே சாப்பிடுவதை கொன்றும் இல்லாத பெண் உமர் ரலியல்லாஹு உள்ளே வைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹுக்கு எதிராக பேசுகிறார். அப்படியா தாயே? சரி, நாளைக்கு நீ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு வா. மாளிகை என்றால் என்ன, இந்த காலத்து மாளிகையா? இல்லை, நான் என்னுடைய பாசையில் பேசுகிறேன். ஜனாதிபதியுடைய அந்த சென்டருக்கு வா, அங்கு சில வேலை நானும் இருப்பேன். எப்படி சொன்னார்கள்? நானும் இருப்பேன். ஒரு ஒரு சுயநலவாதியாக இருந்தால், ஒரு அகங்காரம் உள்ளவனாக இருந்தால், ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு மிருகத்தனமானவனாக இன்றைய காலத்து அதிகமான தலைவர்கள் போன்று இருந்தால், அந்த வீட்டில் காலையிலே என்ன செய்தி சொல்லப்படும்? குழந்தைகள் உட்பட தாய் அகால மரணம், அபூர்வ மரணம், சடலமாக மீட்பு. இந்த காலமாக இருந்தால் ஏன் வீட்டுக்குள் ஜனாதிபதியிடமே ஜனாதிபதியை பற்றி குறை பேசுகிறார்? காலையில் இனம் தெரியாத சடலங்கள் மீட்பு, கொலை செய்தவர்கள் யார் என்று தெரியாது என்றுதான் இந்த கால நியூஸ் வரும். அந்த காலத்தில் அப்படி வரவில்லை. அந்த பெண் போகிறார். சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இடையிலே நான் சொல்ல வருவது கண்ணியமானவர்களே, வேலை சாதிம் அஸ்லம் என்ற அந்த சஹாபி அலை தாபி அவர் இருந்தார் கூட. போனார்கள் வா அஸ்லம், ஸ்டோருக்கு போனார்கள். ஸ்டோரில் ஒரு பேக் எடுத்தார்கள், சாப்பாடை போட்டார்கள், கோதுமையை போட்டார்கள், ஈட்டம்பழத்தை போட்டார்கள், நெய்யை போட்டார்கள், தூக்கினார்கள். ஜனாதிபதி மூடை தூக்குகிறார். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக நாட்டாமையாக மாறுகிறார். அஸ்லம் சொன்னார், கூட இருப்பவர், நான் தூக்குகிறேனே, எனக்கு தாருங்களே, நான் பணிவிடைக்குத்தானே வந்திருக்கிறேன். இல்லை, நான் செய்த இந்த தவறினால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்தால் அந்த பாவத்தை மறுமையில் சுமக்க முடியுமா? உன்னால் நான் சுமக்கிறேன். சுமந்து சென்றார்கள். அங்கு நாட்டாமையாக செல்கிறார்கள். இங்கு ஸ்டோரிலே போய் ஸ்டோரில் இருக்கின்ற ஒரு பணிவிடையாளன் செய்ய வேண்டிய வேலையை தன்னுடைய கையால் போடுகிறார்கள். மூடை தூக்குகிறார்கள். வீட்டுக்குள் போகிறார்கள். அங்கே என்ன டெலிவரி சேவை செய்கிறார்கள், கொண்டு போய் கொடுக்கிறார்கள். மூன்றாவது வேலை செய்து விட்டார்கள். நான்காவது சமையலறையிலே ஒரு குக்காக மாறுகிறார்கள். ஜனாதிபதி சமையல்காரனாக மாறினார் மக்களுடைய பணிவிடைக்காக. சொந்த வீட்டில் ஒரு நேரம் சமைத்திருக்கிறோமா? மனைவிக்கு நோயாக இருக்கிறார், மனைவிக்கு கஷ்டம், ஒரு ஹெல்ப் பண்ணி இருக்கிறோமா? மனிதர்களா நாம் என்று நாமே நம்மை பார்த்து முடிவு செய்ய வேண்டிய கட்டம். சமைக்கிறார், சமைத்து விட்டு வெயிட்டர் வேலை செய்கிறார். ஐந்தாவது வேலை பிளேட்டிலே போட்டு அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கிறார், சாப்பாட்டை போட்டு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படி சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் பக்கத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து பார்த்து அந்த குழந்தைகளை எப்படி அழக்கூடிய நிலைமையில் கண்டேனோ, அந்த குழந்தைகளை பசி தீர்ந்து சிரிக்கின்ற நிலைமையில் தான் விட்டு செல்வேன். தூக்கத்தை தியாகம் செய்து மிட்நைட்டில் நடக்கின்ற வேலை கடைசியாக சொன்னார்கள், நாளைக்கு வா ஜனாதிபதியை சந்திக்க வா, சில வேளை நானும் இருப்பேன், போய் பார்த்தால் இவர் தான் ஜனாதிபதி. நடுங்குகிறாள், கேள்விப்பட்டிருக்கிறார் உமரை பற்றி, வீரம் தைரியம், அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயம் இல்லாத தைரியம். அவருக்கு இன்னும் பொருட்களை கட்டி கொடுத்து வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுங்கள் என்று அந்த பெண்ணுக்கு இன்னும் கொடுத்தார்கள் என்றால், இதற்குத்தான் கண்ணியமானவர்களே இன்று வரைக்கும் மிம்பரிலே உமரலினுடைய பேர் ஆட்சி செய்தார்கள் என்ற ஆட்சியை புகழ்வதற்கல்ல, எப்படி செய்தார்கள் என்பதை போலது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மூன்றாவது கலீஃபா, தண்ணீர் பற்றாக்குறை இந்த காலம் சூட்டபடாக இருக்கும். உதாரணம், நமது கொழும்பில் இல்லாவிட்டாலும் சில கிராமப்புறங்களில் மிக பொருத்தமாக இருக்கின்ற உதாரணம், செய்ய நினைப்பவர்களுக்கு போய் செய்யலாம். அந்த உஸ்மான் ரதியல்லாஹு வாடையை ஒரு ஸ்மெல்லை கூட நம்மால் அடையலாம். தண்ணீர் ஒரே ஒரு கிணறுத்தான், ஒரே ஒரு கிணறு தான் சுத்தமான தண்ணீர், வேற எந்த தண்ணீரும் குடிக்க முடியாது. ரிப்போர்ட், உடம்பை கழுகலாம், விவசாயம் செய்யலாம், கிளீன் பண்ணலாம், குடிக்க முடியாது. குடிப்பதற்கு மதீனாவிலே ஒரு கிணறு இருந்தது, ரூமா, ரூமா என்ற பெயர் உள்ள ஒரு கிணறு, ஒரு யூதியுடைய கிணறு, ஒரு யூதனுடைய கிணறு. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபியவர்கள், அந்த யூதன் முஸ்லிம்களுக்கு தண்ணீர் எடுக்க விட மாட்டான், காபிர்களை கொடுப்பான், முஷ்ரிக்கிங்களை கொடுப்பான், இஸ்லாத்திய விரோதிகளுக்கெல்லாம் தண்ணீர் எடுக்க கொடுப்பான், முஸ்லிமை தண்ணீர் எடுக்க விட மாட்டான். எப்படி கட்டம்? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பிஹ்ரு ரூமா, அந்த ரூமா என்ற கிணறை தன்னுடைய பணத்தில் வாங்கி அல்லாஹ்வுக்காக முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்வாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் கரண்டி. இது என்ன, யாருக்கும் செய்யலாம், நபியிடம் இருந்தால் செய்து விடுவார்கள், இல்லை வருவதை சேவ் பண்ண மாட்டார்கள், செலவழித்து விடுவார்கள், இருந்தால் செய்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு நான் தயார் சென்றார்கள், யஹூதியிடம் பேசினார்கள், இந்த கிணறை நீ விற்க வேண்டும், பெரிய விலை சொன்னான். நான் வந்த இந்த காலத்தில் பார்க்கின்ற சமயத்திலே பல லட்சம் ரூபாய் வருகிறது, பல லட்சம் ரூபாய் அந்த காலம், இந்த காலத்தில் 100,000 ஒரு கிணறை தோண்டி விடலாம், பரவாயில்லை. சொர்க்கம் வேண்டும், மக்களுக்கு தண்ணீர் வேண்டும், வாங்கி போட்டார்கள், வாட்டர் சப்ளை பண்ணினார்கள் சொர்க்கத்துக்கு பாரமாக. இதனால் தான் உஸ்மானுல் கனி, செல்வந்த உஸ்மான் என்று பேசப்படுகிறது. அவருடைய பங்களாவையும் அவருடைய வாகனத்தையும் அவருடைய கெஸ்ட் ஹவுஸையும் அவருடைய டிரெஸ்ஸையும் அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கையும் வைத்தல்ல, அப்படி ஆடம்பரமாக வாழவும் இல்லை. உஸ்மானுல் கனி என்ற அந்த ரிச் என்ற பெயரை ஏறெடுத்தார்கள், மக்களுக்கு செய்தார்கள், மக்களுக்காக செய்தார்கள், சமூகத்துக்காக, சொசைட்டிக்காக செய்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களையும் இப்படி நாம் பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்தோம்? வாலிபர்களை பொறுத்தவரையில் தன்னால் முடிந்ததை செய்தார்கள், தன்னால் முடிந்ததை. 17 வயது வாலிபர் தான், 17 வயது யூத், யங்ஸ்டர் தான் முஹம்மது இப்னு காசிம். இந்த 17 வயது வாலிபருக்கு குர்ஆனில் எத்தனை சூரா பாடம், எத்தனை ஹதீஸ் பாடம், எத்தனை இஸ்லாமிய வரலாறுகள் தெரியும், தொழுக எப்படி, எப்படி தொழுகிறார், குர்ஆன் ஓத தெரியுமா, இஸ்லாத்துடைய கடமைகள் தெரியுமா, கட்டளைகள் தெரியுமா, இஸ்லாமிய வாழ்க்கை இருக்கிறதா? 17 வயது. கண்ணியமானவர்களே, ஒரு படைக்கு தளபதியாக சென்று, ஒரு படைக்கு தளபதியாக சென்று ஒரு நாட்டையே வெற்றி கொண்டார்கள். ஏதும் மனதை வைத்தால், தைரியம் எடுத்தால், உள்ளத்திலே உறுதி எடுத்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான், அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இறுதி கண்ணியமானவர், சமூகத்துக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் மயங்கி விடுவார்கள். இஸ்லாமிய ஒரு பாடசாலையிலே ஒரு கலாச்சாலையிலே கற்ற ஒரு மாணவர் அறிவால் சமூகத்துக்கு என்ன செய்தோம்? நீங்கள் பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், பிஹெச்டி பட்டம், சர்டிபிகேட்டை அடுக்கினால் அப்படி அடுக்கி 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 நீங்கள் ஐந்து அடியாக இருக்கும், உங்களுடைய சர்டிபிகேட்டுகள் ஏழு அடிக்கு உயரும். இது வல்ல பெருமை. எந்த மையத்திலும் காட்டுங்கள் இந்த மையத்துடைய சர்டிபிகேட்டுகளை என்று சர்டிபிகேட்டை பார்த்து அழக்கூடிய ஒருவரையும் காட்ட முடியாது. சர்டிபிகேட் வாங்கியவருடைய தந்தை கூட சர்டிபிகேட்டை பார்த்தட மாட்டார், இவன் எனக்கு நல்ல பிள்ளையாக இருந்தான் என்றுதான் எழுவார். அதே நேரம் சர்டிபிகேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, அறிவில் உயர் குறிப்பிட்ட அளவு படித்திருப்பார். பெற்றோருடைய நல்லம், ஊருட நல்லம், மக்களுடைய நல்லம், எல்லோருக்கும் ஹெல்ப், எல்லோருடைய சிரித்த முகம், எல்லோருக்கும் உதவி, எல்லோருக்கும் ஹிதுமத், எல்லோருக்கும் ஊழியம், யாருடைய மனதையும் உடைத்தது கிடையாது. ஆனால் ஓ லெவல் ஃபெயில், ஓ லெவல் ஃபெயில், அவ்வளவுதான், ட்ரை பண்ணினால் கிடைக்கவில்லை, ஸ்காலர்ஷிப் ஃபெயில். அந்த பிள்ளைக்காக அழக்கூடிய 100 பேர் இருப்பார்கள். டிகிரி வாங்கியிருப்பார், ப்ரொஃபஸராக இருப்பார், லாயராக இருப்பார், டாக்டராக இருப்பார், இன்ஜினியராக இருப்பார், அவர் பெரிய கமாண்டராக இருப்பார். சமூகத்துக்கு ஒன்றும் செய்யாவிட்டால் ஒரு துளி கண்ணீர் மனைவியுடைய கண்ணில் இருந்து வடியாது. அப்படி வடிந்தால் துனியாவுக்காக வடியும். யாராக இருக்கலாம் சொசைட்டிக்கு என்ன செய்து முடியும் என்னால்? அபகுறைகள், பசி, மயக்கம், மயக்கத்தினால் சிலர்கள் அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது, சிலர்கள் விளப்பம் இல்லாமல் பிரயாணிகள் இவர்கள் பைத்தியமாக இருக்கும் இப்படி விழுந்திருக்கிறார் என்று அறிமுகம் இல்லாதவர்கள் குடலியை மிதித்துவிட்டு போவார்கள். அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் அமைப்பில் இருந்தது, பைத்தியக்காரர்கள் விழுந்திருந்தால் குடலியை மிதிப்பது, இப்படி மிதித்து விட்டு போவார்கள். மிதிக்கப்பட்ட சஹாபி பசியினால் போறவாறு சஹாபாக்களிடம் எல்லாம் மார்க்க விளக்கம் கேட்பார்கள், பசியோடு படிப்பார்கள். யாராவது விலங்கியருக்கு சாப்பாடு விருந்து தருவார்கள் என்ற நோக்கத்தோடு யாசிக்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். நபி ஒரு தடவை கண்டார்கள், அடையாளம் கண்டார்கள், அபூ ஹுரைராவுக்கு பசி, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி சென்று பால் கோப்பை எடுத்து அந்த சக கிளாஸ்மேட் எல்லாருக்கும் கொடுத்து அபூ ஹுரைரா கொடுக்கிறார்கள், பாலை குடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஏழை சஹாபி, பசியால் மயங்கி விழுந்த சஹாபி சொசைட்டிக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். சொசைட்டிக்கு கண்ணியமானவர்களே, 5374 ஹதீஸுகளை பைஹார்ட் பண்ணி அதை பாடமாக்கி அதை அமல் செய்து மற்றவர்களுக்கு படித்து கொடுத்து ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு நுக்தா, ஒரு டொட் கூட மிஸ் ஆகாமல் இன்று நம்பரைக்கும் சேர்த்தார்கள். எந்த நவீன கருவிகளும் கிடையாது, டைப் மெஷின் கிடையாது, கீபோர்ட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, எந்த விதமான ரைட்டிங் திங்ஸ்களும் கிடையாது. கண்ணியமானவர்களே, வாயால் மொழிந்து ஹார்ட்டால் பாடமாக்கி அப்படியே திரும்ப அந்த நாவால் மொழிந்து இன்று வரைக்கும் ஒரு டொட் மிஸ் ஆகாமல் சமூகத்துக்கு செய்தார்கள். பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயதில் நபி இழக்கிறார்கள். அறிவுத்துறையிலே, வைத்தியத்துறையிலே, மெடிக்கல் ஃபீல்டில் கூட கண்ணியமானவர்களே எத்தனையோ மருந்துகளை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி படித்தார்கள்? யூனிவர்சிட்டியிலேயா வைத்தியர்கள் வந்து நபியுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வைத்தியர்கள் சொல்கின்ற மருந்துகளை சிறைக்கு அங்காலிருந்து காது கொடுத்து கேட்டு அதை நோட் பண்ணி அதை எப்படியே பணமிட்டு அந்த மருந்தை செய்யக்கூடியவர்களாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வைத்திய துறையில் சமூகத்துக்காக செய்துவிட்டு மௌத்தாயினார்கள். சமூகத்துக்கு ஃப்ரீயாக எத்தனை டாக்டர்மார் இருக்கிறார்கள். ஒரு ஏழை குடும்பத்துடைய கேஸ் வருகிறது, எத்தனை லோயர் ஃப்ரீ ஆஃப் ஃபீஸ் செய்கிறார். எனக்கு ஃபீ இல்லாமல் நான் உங்களுக்கு வாதாடுகிறேன் என்ற ஒரு லோயர் எனக்கு சொல்லுங்கள். இந்த வைத்தியத்தில் 50% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறேன். கஷ்டமான ஒரு குடும்பம் 5 வருடம், 10 மாதம், 2 வருடம் என்று வசூல் பண்ணி இவ்வளவுதான் பணம் சேர்த்திருக்கிறார்கள். 2 லட்சம் குறைகிறது, பரவாயில்லை, லெஸ் பண்ணுகிறேன் என்று ஆபரேஷன் செய்த எத்தனை வைத்தியர்கள் நமது சமூகத்தில். நான் அந்த போர்டிலே வேலை செய்கிறேன், நான் இந்த டிபார்ட்மெண்டிலே வேலை செய்கிறேன், 100 ரூபாய் வாங்காமல் சமூகத்துக்கு அந்த வேலையை செய்து கொடுத்த எத்தனை ஆபீசர்மார்கள். எல்லாத்துக்கும் பணம், சொந்த பெற்றோருக்கு வேலை செய்வதற்கே பணம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது முசிபத்? 100 ரூபாயை கொடுத்து சீனி வாங்கி விட்டு வா மகனை என்று அனுப்புகின்ற மகன், அம்மா ஒரு கிலோ சீனி 100 ரூபாய், அரை கிலோ சீனியும் 50 ரூபாயுடைய ரீலோட் கார்டும் வாங்கி வந்தால் தந்தால் தான் சீனி வாங்கி தருவேன். உம்மாவிடமே பக்கா கேட்கின்ற காலம். ஒரு கிலோ சீனி வாங்கி வா என்று 100 ரூபாய் கொடுத்தால், மீண்டும் சொல்கிறேன் சின்ன உதாரணம் பாபாவுக்கும் விளங்கும், அரை கிலோ சீனி வாங்கி 50 ரூபாய்க்கு அல்லது 49 டேட்டா கார்டை எனக்கு வாங்கி தந்தால் தான் சீனி வாங்கி வருவேன் என்று டிமாண்ட் காட்டி பகா எடுக்கின்ற காலம். இனி வைத்தியரும் லோயரும் டாக்டரும் இன்ஜினியரும் சொசைட்டிக்கு எப்படி செய்வான் சரியாக? எங்கிருக்கிறோம்? பணம் என்றால் யாரையும் கொல்ல தயார், பணம் என்றால் யாருக்கும் நஞ்சு வைக்க தயார், பணம் என்றால் யாருக்கும் சூனியம் செய்ய தயார். சொசைட்டியுடைய துரோகிகளாக வாழ்ந்து கபிரிலே நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, சமூகத்துக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? சிறுவர்களும் செய்தார்கள், பெரியவர்களும் செய்தார்கள், சின்ன பிள்ளை சமூகத்துக்கு எத்தனையோ பேர் ஒப்படைத்தார்கள். கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம், நோக்கம் பேசுவதல்ல. நான் என்னுடைய பொசிஷனில் இருந்து கொண்டு, என்னுடைய நிலையில் இருந்து கொண்டு, என்னால் துனியாவுடைய நோக்கம் இல்லாமல் பட்டமும் பாராட்டும் சர்டிபிகேட்டும் என்னுடைய என்ன என்னை பற்றிய பேனரும் என்னை பற்றிய அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் எனக்கும் அல்லாவுக்கும் தெரிய நான் என்ன செய்திருக்கிறேன்? ஜெயலலிதா அப்துல் அலை இவருடைய உதாரணத்தை நான் இறுதியாக முடிக்கின்ற கட்டத்தில் வந்துவிட்டு, வசதி உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சிம்பிளாக வாழ்ந்தார்கள். கண்ணியமான அலியுடைய பரம்பரை வந்தவர்கள் மௌத்தாகிய பின்பு ஊரில் இருக்கின்ற ஏழைகள் அனாதைகள் கஷ்டமானவர்கள் ஓரளவு மிடில் கிளாஸ் இருக்கின்ற எல்லோரும் ஜனாசாவிலே வந்து அந்த ஜனாசாவுடைய நாள் அடைக்க சற்று முன்னர் சேமி சேமி அழுகிறார்கள். ஆனால் யாரும் கண்டது கிடையாது இவர் ஒரு ஒரு தீனார் அல்லது ஒரு திருகம் இன்னும் ஒருவருக்கு கொடுப்பதை. எல்லோருக்கும் ஆச்சரியம், ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள், இப்படி அழுகிறீர்கள், உங்களுடைய ரிலேட்டிவா இல்லை பிரதரா அல்லது என்ன ஒரு கசினா இல்லை? இன்று வரைக்கும் இவர் மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நைட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையோ எங்களுக்கு போதுமான எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ட்ரை ஃபுட் உலர் உணவுகள் சமைப்பதற்கான உணவுகள் எல்லாவற்றையும் ஒரு மூடை கட்டி ஒருவர் வைத்து விட்டு போய்விடுவார். இதுவரைக்கும் தெரியாது யார் வைத்தார் ஏன் வைத்தார் என்று தெரியாது. இவர் மௌத்து இன்று நைட் எமக்கு வரக்கூடிய அந்த பேக் வரவில்லை, இவர் தான் எங்களுக்கு வைத்தார். பெரிய வசதி உள்ளவர் சமூகத்துக்காக இரவிலே யாரும் பார்க்காமல் அல்லாவுக்காக மூட்டையை தூக்கி கொண்டு போய் ஒவ்வொரு ஏழையுடைய அநாதையுடைய விதவையுடைய வீட்டுக்குள்ளும் வைத்து விட்டு கதவை தட்டி விட்டு ஓடி வந்து விடுவார். அல்லது கதவை தட்டு காலப்போக்கில் பழகிவிட்டது காலையில் திறந்தவுடன் எடுப்பார்கள் டெய்லி அல்லது ஒன்ஸ் அ வீக் அல்லது ஒன்ஸ் அ மந்த். கண்ணியமானவர்களே, ஜனாசா குளிப்பாட்டி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டிய பொழுதுதான் கண்டோம் மூடை தூக்கி தூக்கி ஷோல்டர் அப்படியே பிளக் ஆகி இருந்தது, ஷோல்டர் கருத்து போயிருந்தது. நாட்டாமையுடைய ஷோல்டர் எப்படி இருக்கிறதோ அது போன்று மூளை தூக்கி தூக்கி அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அந்த பிளக் மார்க் இருந்தது. இதனால் தான் அந்த மார்க் என்று விளங்கிக் கொண்டோம். இப்படிப்பட்ட நமது மையத்தை நம்மை நினைத்தலைக்கூடிய எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, என்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்காக சமூக நலனுக்காக இவர்தான் முஸ்லிம். இறுதியாக நான் ஆயத்தையும் ஹதீஸையும் சொல்லி முடிக்கிறேன். ஆரம்பத்தில் ஆயத்து வருகிறேன், பாருங்கள், இபாதத்தும் அஹ்லாக்கும் இணைவதுதான் உண்மையான இஸ்லாத்தின் அடையாளம். இபாதத் வேறு அஹ்லாக் வேறு என்றால் சுவர்க்கம் கேள்விக்குறி. செய்யுங்கள் என்றால் என்ன சொல்லுங்கள்? தொழுகையில் பிரதானமான இரண்டு பொசிஷன்கள் தான் ருக்கும் சுஜூது. ருக்கும் சுஜூதுனும் தொழுகையில் மிக பிரதானமான இடம். வஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள், தாராளமாக தொழுங்கள், நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். வஸ்அலுல் கைர், அதே ஆயத்தில் சமூகத்திற்கு நற்காரியங்கள் செய்யுங்கள், சொசைட்டிக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸ்கள் உங்களால் போக முடியுமோ உங்களிடமிருந்து போகட்டும். இந்த மூன்றையும் சேர்த்து செய்தால் தான் உங்களுக்கு பலா வெற்றி. இது குர்ஆன் ஆயத். சமூகத்துக்கு தேவையான நலவுகளை செய்தால் தான் வெற்றி. ஹதீஸ், அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கின்ற, பராமரிப்புக்கு கீழே இருக்கின்றவைகள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அனுபவிக்கின்றவைகள். அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை அடையக்கூடியவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு பிரயோசனம் அளிப்பவர்கள், நலவு செய்பவர்கள், சமூகத்துக்காக பாடுபடுபவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு சமூக பற்று இரண்டையும் உருவாக்குவோம், சொர்க்கம் செல்வோம், வெற்றி அடைவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாற்றுவானாக. தாலாவுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, கூற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனித நேய பண்புகளை தருவாயாக, சமூகத்துக்காக உனக்காக இஹ்லாஸோடு சமூக நலன்களை செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக, அதற்குரிய திறமைகளை தருவாயாக, அதற்கொண்டு தாராள மனசை தருவாயாக. எவ்வளவு அனைத்து துறைகளிலும் சமூகத்துக்காக ஒரு பகுதியை ஒதுக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவாயாக, சகலரை மாற்றுவாயாக, துறை சார்ந்தவர்களை மாற்றுவாயாக, எல்லா கட்டங்களில் இருக்கின்றவர்களையும் சமூக நலனுக்காக ஒற்றுமையாக பாடுபடுகின்றவர்களாக மாற்றுவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.